ඊළඟට ගරු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා.
ගරු මුලාසන්රුඩ මන්ත්‍රීතුමනි, ප්‍රථමයෙන්ම මා ස්තුතිවන්ත වෙනවා අද අග්‍රමාත්‍යවරයාගේ අයවැය ලේඛනය අමාත්‍යාංශය පිළිබඳව වචන කීපයක් කතා කරන්න ලැබීම පිළිබඳව. අමාත්‍යාංශය නම කියන්නේ නැහැ, මොකද ඒකෙන් එක විනාඩි දෙකක් දෙකමාරක් විතර යනවා සම්පූර්ණ නම කියවන්න. ඒ හින්දා කාලය ඉතිරි කරගන්න කෙලින්ම කතාවට යොමු වෙනවා. ඉතින් පහුගිය වසර හතරක යහපාලනය කියලා ආණ්ඩුවක් ඔබතුමුන් ආසල හැදුවා නේද ඇමතුමා? ඉතින් ඔබතුමුන් ආසල නොඑක් පොරොන්දු ඒ යහපාලන ආණ්ඩුවෙන් මිරටේ ජනතාවට දුන්නා. ඔබ ආණ්ඩුව ගත්තේ දස ලක්ෂයකට රැකියා දෙනවයි කියලා. අර පුංචි නංගි කෙනෙක්ට පුංචි කාර් එකක යන්න පුළුවන් ආණ්ඩුවක් ඔබතුමුන් ආසල හදනවයි කිව්වා. උපාධි ධාරීන්ට රැකියා දෙනවයි කියලා කිව්වා. මේ රට සුර පුරයක් බවට පත් කරනවා කියලා තමයි ඔබතුමුන් ආසල එදා යහපාල ආණ්ඩුව හැදුවේ. දැන් අද වෙනකොට දැන් ඔබතුමාලගේ අග්‍රමාත්‍යතුමාගේ අමාත්‍යාංශයෙන් තමයි ප්‍රතිපත්ති ටික හදන්නේ. අද වෙනකොට යහපාල ආණ්ඩුවෙන් ලබාගත්තු ප්‍රතිඵල මොනවද? හදපු ප්‍රතිලාභ, හදපු ප්‍රතිපත්ති මොකද්ද? ගරු මන්ත්‍රීතුමනි, අද මේ රටේ අවුරුදු 20ත් 30ත් අතර තරුණ තරුණියන් කේ විරකියා ප්‍රශතයේ 16%යි. 20ත් 30ත් අතර. ඔබතුමාලා කාන්තාව ගැන කතා කරනවා. ඒ 20ත් 30ත් අතර විරකියාව 16%ෙන් 25%ක් කාන්තාව. කාන්තාව. අද වෙනකන් යහපාල ආණ්ඩුවෙන් ඔබතුමුන් ආසනවල බොක්සකන් කියලා කම්මලක් ගෙනාවා. ඊට පස්සේ ආයතනයේ අයිතිකාරෝ මන් දන්නා ලෝකෙ ඉන්න අය කො එහෙම එකක් නැහැ කියලා තාම එතන මුල්ගල පැලවිලාද කියලා අපිට මතක නැහැ. අපිට දැන් අහන්නවත් නැහැ බොක්සකන් ගැන. ආයෝජන කියනවායි කිව්වා. අද වෙනකොට රටේ විරකී අනුපාතය වැඩි වෙනවා. උපාධි ධාරීන් දිනෙන් දින විරකී ප්‍රමාණය වැඩි වෙනවා. දැන් අද වෙනකොට 60,000ක් උපාධි ධාරීන් 60,000කට රැකියා නැතුව මේ වෙනකොට පාරවල් වල රැකියා හොයාගෙන ඔබතුමාලගේ ආණ්ඩුව විදියට මේකට දෙන්නේ කඳුළු ගෑස් එකයි වැටෙන පොල්ලයි විතරයි. එතනින් එහාට ඔබතුමුන් ආසල උපාය දාන රැකියා දීමේ වැඩපිළිවෙලක් කර ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. රටේ ජනගහනය මිලියන 22යි. මේ මිලියන 22 මිලියනයක් දරිද්‍රතාවයෙන් පෙළ ජනතාවක් අපේ රටේ ජීවත් වෙන්නේ දරිද්‍රතාවයෙන්. හැබැයි ඔබතුමුන් ආසලගේ ආණ්ඩුව මොකද්ද මේකට ගත්ත පියවර? එදා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවේ තිබ්බා දිවි නැගුම, ගම නැගුම, ජාතික සභාවේ පුර නැගුම, ගෘහස්ථ ආර්ථික නංග වල වැඩසටහනක් තිබ්බා, ගෘහස්ථ ඒකකයේ දියුණු කරන්න පුළුවන් වැඩසටහනක් තිබ්බා, ගමට රටට ආර්ථිකය ගේන මුදල් ගේන රැකියා නිර්මාණය කරන වැඩපිළිවෙලක් තිබ්බා. හැබැයි අද වෙනකොට ඔබතුමාලගේ ආණ්ඩුවේ මොකද එහෙම කළ තියෙන වැඩපිළිවෙල? අද වෙනකොට ගමට මුදල් යන්න, ගමේ තරුණයාට තරුණ රැකියාවක් ලබා ගන්න පුළුවන් ක්‍රමවේදයක් ඔබතුමුන් ආසලා නිර්මාණය කළා නැහැ. අද රටේ ජනතාවගෙන් මිලියනයක් පෙළෙන්නේ දරිද්‍රතාවේ. ඔබතුමුන් ආසලා පාසල අධ්‍යාපනය ගැන කතා කරනවා. පටන් ගත්තේ GDP එකෙන් 6%ක් අධ්‍යාපනයට දෙනවා කියලා තමයි ඔබතුමාලා බලයට ආවේ. 6%. පළවෙනි අවුරුද්දේ පාසලේ තියෙන ගොඩනැගිලි වැසිකිලි ඔක්කොම එකතු කරලා 6% හදාගන්න උත්සාහ කෙරුවා. 6%ක් හදාගන්න උත්සාහ කෙරුවා. හැබැයි අද වෙනකොට මොකද වෙලා තියෙන්නේ? අද වෙනකොට අධ්‍යාපනයේ දිනෙන් දින කඩාගෙන වැටෙනවා. ඇමතිවරයා මොනවා කිව්වත් ඔබතුමාලා ඇමරිකාවේ විශ්වවිද්‍යාල වලට දරුවෝ යවන්න උත්සාහ කරනකොට ඔබතුමාලා ලක්ෂ අවුරුදු දෙකකට කලින් කෝ ලක්ෂ 8ක් දෙනවා කෝ අපි 8 ලක්ෂ 8 හම්බුනේ නැහැ. ඔබතුමාලා දැන් කියනවා ලක්ෂ 11ක් දෙනවයි කියලා. අපි ඒක හම්බෙන්නේත් නැහැ. හැබැයි ඒව ගැන කතා කරන ඔබතුමාලට තාම බැරි වෙලා තියෙනවා ජීව විද්‍යා විෂයේ ජීව විද්‍යා ආ විෂයේ සිලබස් එක දරුවන්ට දෙන්න ඉගෙන ගන්න. අඩු ගානේ ගුරුවත් පොත දෙන්න. සිලබස් එකෙන් භාගයයි දීලා තියෙන්නේ. විභාගයට තව මාස කිහිපයක් තියෙන්නේ. හැබැයි ඔබතුමාලා කතා කරන්නේ හාවර්ඩ් යවන්න. ඔක්ස්ෆර්ඩ් යවන්න. හැබැයි දරුවෝ ඔක්ස්ෆර්ඩ් එකට හාවර්ඩ් එකට යවන්න කලින් සිලබස් එක යවලා ඉන්න ඕනේ ඉස්කෝලේට. හැබැයි ඒ සිලබස් එක යවා ගන්න බැරුව අද දඟල් ඔබතුමාලා කතා කරනවා දරුවෝ හාවර්ඩ් විශ්වවිද්‍යාලයට යවන්න. කොහොමද ගරු මූලාසිරුර මන්ත්‍රීතුමනි මේ රටේ ආර්ථිකය මේ රට දුවන්නේ? අද විරකී අනුපාතයේ 16%යි 20යි 30යි අතර. ඒකෙන් 25% කාන්තාව. අනිත් පැත්තෙන් විශ්වවිද්‍යාල ප්‍රවේශය හැම අවුරුද්දෙම දිනෙන් දින අඩු වෙනවා. මහපොළ අරමුදලේ සල්ලි ටික බැඳුම් කරේට දාලා මහපොළ අරමුදලේ බංකොලොත් වෙලා විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යර මහපොළ ලැබෙන්නේ නැහැ. එදා පොරොන්දු වුණා විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යර ලැප්ටොප් එකක් දෙනවයි කියලා. ඒක දුන්නා ණයට. ලැප්ටොප් එකේ ණය කිව්වේ නැහැ කියලා ගෙදරට එවනවා ලියුමක්. ඇයි මහපොළ කපලා මහපොළෙන් කැපෙන්නේ? මහපොළ දරුවන්ට ලැබෙන්නේ නැහැ. මහපොළ දරුවා ලැබෙන්නේ නැති වෙනකොට දරුවා අතේ සල්ලි වලින් ගෙවන්න ඕනේ. ඒක ගෙවුවේ නැති වුණාම වාරිකයේ ගෙවලා නැහැ ඔබට විරුද්ධව නඩු දානවා කියලා විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෙක් ගෙදරට එනවා ලියුමක්. මෙන්න මේක තමයි යහපාල ආණ්ඩුවේ 106ක් අධ්‍යාපනයේ දීපු ක්‍රමවේදය. දැන් අනිත් පැත්තේ යොවුම්පුරේ කියලා එක්සත් ජාතික පක්ෂයේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරනවා. ඔබතුමාලා එදා මොකද කිව්වේ? රාජපක්ෂ ආණ්ඩුවට මොකද කිව්වේ? මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ආණ්ඩුවට. හැබැයි අද ඔබතුමාලා මොකද කරන්නේ? අද සම්පූර්ණ යොවුම්පුරේ කියලා ඔබතුමාලා මොකද කරන්නේ? පෞගිය කාලේ මම දැක්කා යොවුම්පුරේ කියලා ඒකේ දරුවෝ ළමයි ගෙනල්ලා එක්සත් ජාතික පක්ෂයේ වෙබ්සයිට් එකට ගිහිල්ලා ඇප් එක ඩවුන්ලෝඩ් කරන විදිය කියලා දෙනවා. ඒකේ ලැජ්ජ නැතුව ඒකේ පින්තූරුත් දානවා. ඒකේ පින්තූරුත් දානවා. හැබැයි ඔබතුමාලා මොකද කරන්නේ? තරුණ සේවා සභාව සම්පූර්ණ දේශපාලන කාර්යාලයක් බවට පත් කරගෙන. ඒක සිරිකොතේ කාර්යාලයක් බවට පත් කරගෙන. ඒක අග්‍රමාත්‍යතුමා ගාව තියෙනවා. අගමැති රණලි වික්‍රමසිංහ මහත්තයා ගාව තමයි ඒ අමාත්‍යස් තරුණ කටිතු අමාත්‍යස්ස තියෙන. මොන හේතුවක් මත තියන් ඉන්නවද මන් දන්නේ නැහැ. මේ ආණ්ඩුවේ ඕන තරම් තරුණ හැමතිවරු ඉන්නවා. අර පසුබල මන්ත්‍රීවරු හැමදාම කෑ ගහනවා. ඊයේ පෙරදා ජනාධිපතිතුමා ගායවැය පරත් දෙනවා කියලා කිව්වා. හැබැයි ඊයේ නම් මුකුත් සද්දයක් නැතුව වාඩිලා හිටියා කට්ටිය. ආයෙ ආපු වෙලාවේ. හැබැයි අග්‍රමාත්‍යවරයා තරුණ කටිතු අමාත්‍යස්ස තියාගෙන දේශපාලන වැඩපිළිවෙලකින් ක්‍රියාත්මක කරන්න උත්සාහ කරනවා. ඔබතුමාලා දේශපාලනය කරලා කමන්නේ අවශ්‍ය නැහැ. අපේ අඩු ගානේ මිලදී තරුණයන්ගේ අවශ්‍යතාවයන් ටික සපුරන වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න. සපුරන වැඩපිළිවෙල. ඔබ උතුර සංවර්ධනය ගැන කතා කරනවා. ඔබට උතුර සංවර්ධනය මතක් වෙන්නේ අයවැයන දෙමළ සංධානයේ චන්දේවරුන්ගොඩ විතරයි. උතුර ගැන මතක් වෙන්නේ අයවැයන DNA එකේ චන්දේවරුන්ගොඩ විතරයි. එහෙම නැත්නම් ඊට අමතරව ඔබ තමුන්වාසලා උතුරක් ගැන කතා කරන්නේ නැහැ. අද වෙනකන් උතුරු ප්‍රදේශයේ එක කර්මාන්තයලාවක් ගිනින්න ඔබට හැකි වුණාද? එක ප්‍රධාන පාරක් හදන්න ඔබතුමුන්නාසර පුළුවන් වුණාද? හැබැයි ඔබතුමා අරක්කු ෆැක්ටරියක් නම් ගෙනිච්චා. අරක්කු ෆැක්ටරියක් ගෙනිච්චා. අරක්කු ෆැක්ටරියක් ගෙනියන්න පුළුවන් ඉතින් ඔබතුමාට පුළුවන් වුණාද කර්මාන්තයලාවක් ගෙනියන්න? රැකියා නිර්මාණය කරන්න. අද උතුරු ජනතාවගේ ආර්ථිකයෙන් සම්පූර්ණයෙන් පෙළෙනවා. ණය බර වැඩි වෙලා. මේ සියලුම කාරණා අතුරේ ඔබතුමාලගේ ආයවැය මොකද්ද කියන්නේ? එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා කියලා තවත් ණය දෙනවා. අනේ ණය දුන්නට කමක් නැහැ ගෙවන්න පුළුවන් ක්‍රමයකට දෙන්න. ණය දී මේ ප්‍රශ්නයක් නැහැ ගෙවන්න පුළුවන් නම්. හැබැයි ඔබතුමාලා දෙන ණය ගෙවන්න වැඩපිළිවෙලක් තියෙනවා. ස්වයං රැකියාවක් කරන්න පුළුවන් ණයක් දෙන්න කමක් නැහැ. හැබැයි වෙළඳ පොලක් තියෙනවද? වෙළඳ පොලක් නැහැ. අනිත් පැත්තෙන් ඔබතුමාට අවශ්‍ය නම් ණය දීලා ණය දීලා ඔබතුමාලාට වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න. හැබැයි අද මොකද වෙන්නේ? එක පැත්තකින් ගෙවල් හදලා ණය දෙනවා කියලා දෙනවා. ඒ මිනිස්සුන ණය ගෙවා ගන්න බෑ. ඉතම වන සංරක්ෂිත කලාපවල වනජීවි කලාපවල ඉඩම් වලට ඔප්පු හම්බෙන්නේ නැහැ. අන්තිමට මොකද වෙන්නේ? ජනතාවට ණය බර විතරයි ඉතිරි වෙන්නේ. දැන් ඔබතුමාලා රාජපක්ෂ ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ආණ්ඩුවේ ණය ගැන කතා කරුවනේ. දැන් ඔබතුමාලා එදා මහ ලොකුවට මේ පාර්ලිමේන්තුවේ කිව්වනේ චීන ණය උගුලක අපි ඉන්නේ කියලා. හැබැයි ඔබතුමාලාගේ අගමැතිතුමාම වියට්නාමේ ගිහිල්ලා කිව්වනේ එහෙම චීන ණය උගුලක මේ රට නැහැයි කියලා. මේ අපි නෙවෙයි කියන්නේ. රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා කියනවා එහෙම ණය ගුලක් මේ රටේ නැහැ කියලා.
තව විනාඩි 1ක් කාලයක් කරමු.
විනාඩියක් දෙන්න. හැබැයි මැතිවරණ කාලේ වෙනකොට ණය ගුලක් තියෙනවායි කියලා කියනවා. ඒ හින්දා ගරු මූලාසනරද මන්ත්‍රීතුමනි අපි ආණ්ඩුවට කියන්නේ කරුණා කරලා වසර 4ක් මිරටේ ජනතාව නොම ගැව්වා. අවුරුදු 4ක් මිරටේ ජනතාවට බොරු කිව්වා. ඔබතුමාලා අවුරුදු 4ක් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කියලා කතා කර කර මේ පාර්ලිමේන්තුවේ වෙලා හිටියා. ඔබතුමාලා අවුරුදු 4ක් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා විවේචනය කරමින් මේ පාර්ලිමේන්තුවේ වෙලා හිටියා. ඉතින් දැන්වත් තව මාස කීපයක් ඇති ඊළඟ ජාතික මැතිවරණයකට. තව මාස කීපයක්. අඩු ගානේ මේ මාස කීපෙවත් ඔබතුමාලා ඔය බොරු පම්පෝරි නවත්තලා මේ රටේ ජනතාවට යම් කිසි සහනයක් දෙන්න කටයුතු කරන්නයි කියන ඉල්ලීමත් මම මේ අවස්ථාවේදී කරනවා.
බොහොම ස්තුතියි ඊළඟට ගරු මන්සූර් මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்று குளிநிலை விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ பிரதம அமைச்சருடைய அமைச்சருக்கு பொறுப்பான தேசிய கொள்கைகள் மற்றும் அமைச்சுகள் தொடர்பான விவாதத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ பிரதமர் பிரதமருக்குரிய அமைச்சுக்களின் மூலமாக பல்வேறு ஒரு காலமும் இல்லாத அபிவிருத்தி திட்டங்கள் நாடுபுறாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலைமைக்காக அதற்காக என்னுடைய பாராட்டுக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சாதாரணமாக அமைச்சுக்களினுடான சேவைகளுக்கு அப்பால் வளமையாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு காலத்திலே பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே இருந்து 25 லட்சம் ரூபாக்களாக இருந்து அது 50 லட்சங்களாக மாறி தற்போது 1 கோடி ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தங்களுடைய தேர்தல் தொகுதி அல்லது தேர்தல் மாவட்டத்திற்கு செலவழிக்கக்கூடியதாக அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாக 10 மில்லியன் ரூபாக்கள் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் தற்போது அது 300 மில்லியன் ரூபாக்களாக ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் அத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு கம்பர்லிய என்ற வேலை திட்டத்தினூடாக நாடுபூராகவும் இவ்வாறான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை பாராட்டத்தக்க விடயமாக நான் பார்க்கிறேன். அதற்காக மீண்டும் மீண்டும் எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த அரசாங்க காலத்திலே இவ்வாறான ஒரு தொகை குறித்தொதுக்கப்பட்ட வரையறை செய்யப்பட்டு ஒரு திட்டத்துக்கு அமைவான அபிவிருத்தி பணிகள் இல்லாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆங்காங்கே அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வந்தமை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற விடயமாகவே இருந்தாலும் அது உண்மையாகவே ஒரு அபிவிருத்தியை இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி மேம்பாட்டை இலக்காக கொண்ட பணிகளாக இல்லாமல் இருந்தமை ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமையாகும். ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலே இருந்த அரசாங்க காலத்திலே எந்த அபிவிருத்தியை எங்கே எவ்வாறு மேற்கொள்வது என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக கொந்தராத்துக்காரர்களாகவே காரர்களே காணப்பட்டனர். அவர்கள் கொழும்புக்கு வந்து அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அவர்களை சந்தித்து 10 விதமான கமிஷனை கொடுத்தால் எல்லோருமே தான் வேண்டிய தொகைகளை தங்களுடைய பிரதேசங்களுக்கு, ஏன் அவருடைய பிரதேசமாக இல்லாதிருந்தாலும் கூட அந்த அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக கமிஷனை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி பணிகளாகவே காணப்பட்டன. ஆனால் இன்று அது மாறி நேர்மையாக இந்த நாட்டினுடைய ஒரு நிலைபெறான அபிவிருத்தியை உறுதி செய்ய வேண்டும் என்ற வகையிலே இவ்வாறான பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதானது அது யாரும் மறைத்து பேசக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இந்த வேளையிலே இவ்வாறான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளுகின்ற போது இன்னும் இன்னும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற ஒரு நிலைபெறான அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களுக்கு தடையாக இருக்கின்ற மிக முக்கியமான சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பேசுவதற்கு நான் விரும்புகின்றேன். அதிலே ஒன்றுதான், அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அவ்வப்போது அதிகார அலகுகளாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களாகவும் பிரதேச செயலகங்களாகவும் உருவெடுத்ததன் பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கின்றன. அதாவது எந்த ஒரு நிர்வாக அலகுகளுக்கிடையான எல்லைகள் நிரந்தரமான எல்லைகளாக இல்லாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை காணப்படுகிறது. எங்குமே இந்த நாட்டிலுமே எப்போதுமே நடைமுறையில் இல்லாத வகையிலே நிரந்தரமான எல்லைகளாக இல்லாமல் பிரச்சனைகளை கொண்ட எல்லைகளாக பல்வேறு எல்லைகளை கொண்ட பிரதேசங்கள் அம்பாறையில் இன்னும் தொடர்ந்தும் காணப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பத்திலே பேசியும் இதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. உதாரணமாக பொத்துவிலுக்கும் லாகுக்கலைக்கும் இடையிலே இல்லை பிரச்சனை காணப்படுகிறது. அவ்வாறே அம்பார பிரதேசத்துக்கும் சம்பாந்துறை பிரதேசத்துக்கும் இடையிலே இல்லை பிரச்சனை காணப்படுகிறது. அவ்வாறே சம்பாந்துறையிலிருந்து பிரிந்த நாவிதம்பள்ளி பிரதேசத்துக்கும் சம்பாந்துறைக்கும் இடையிலே பிரச்சனை காணப்படுகிறது. அவ்வாறே இறக்காமத்துக்கும் தமணைக்கும் இடையிலே பிரச்சனை காணப்படுகிறது. இவ்வாறு பிரச்சனைகளோடு இந்த நாட்டிலே நாங்கள் நிலைபெறான அபிவிருத்தியையும் நிலையான அமைதியையும் நாங்கள் பேணுவது என்பது ஒரு அசாத்தியமான விடயமாகும். ஆகவேதான் கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இதற்கான ஒரு விசேட ஏற்பாட்டை அவசரமாக செய்து இந்த எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிச்சயமாக முன்வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன்.
மேலும் ஒன்பது மாகாணங்களிலும் கிழக்கு மாகாணத்திலே மாத்திரம் இந்த இனவிகிதாசாரமான தொழில் பங்கீடுகள் காணப்படுகின்றன. கிழக்கு மாகாணத்திலே தொழில் வாய்ப்புகள் தொழில்களை பங்கீடுகின்ற போது அந்த விகிதாசார இனவிகிதாசார அடிப்படையிலே அவைகளை பங்கீடு செய்கின்ற நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இன்னும் நடைமுறையிலே இருந்து வருகின்றது. ஆனால் அந்த நடைமுறை அடுத்த ஏனைய எட்டு மாகாணங்களிலும் காணப்படாமை நிச்சயமாக ஒரு பாரதூரமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பெரும்பான்மை சமூகம் அங்கே சிறுபான்மையாக காணப்படுவதனால் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதையும் அந்த வள பங்கீடு மற்றும் தொழில் வாய்ப்புகள் பங்கிடப்படுகின்ற போது அந்த பெரும்பான்மை சமூகம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த பங்கீடுகள் இனவிகிதாசார அடிப்படையிலே செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவே அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அது உண்மையாக இருந்தால் அடுத்த ஏனைய எட்டு மாகாணங்களிலும் ஏனைய தமிழ் முஸ்லிம் மக்கள் சிறுபான்மையாக காணப்படுகின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு உரித்தான அந்தந்த மாகாணத்துக்குரிய இனவிகிதாசார அடிப்படையிலும் குறைந்த அளவிலே அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மற்ற வளப்பங்கீடுகள் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலே மிக நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு சிறுபான்மை இன சமூகம் எந்த ஒரு மாகாணத்திலும் பாகுபாடோடு நடத்தப்படக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையிலான ஏற்பாடு மிக அவசியமாக இருக்கின்றது. அதனை கௌரவ எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த விவசாயிகளை பொறுத்தவரையிலே விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை அவர்கள் விற்கின்ற சந்தைப்படுத்துகின்ற விடயத்திலே இன்னும் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உற்பத்தி பொருட்களை அதனுடைய விலையை நிர்ணயம் செய்கின்றவர்களாக நெல் வியாபாரிகள் காணப்படுகின்ற நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். விவசாயிகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்த முழு நாட்டுக்கும் இருக்கிறது. எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் அதற்கான
விஷயத்தை
ஆகவே விவசாயிகள் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெருமதியான பெரிய அர்ப்பணிப்போடு தங்களுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மானியம் மற்றும் வசதிகளை நாங்கள் செய்தாலும் அவர்கள் நிரந்தரமாக சலிப்பில்லாமல் சந்தோஷமாக இந்த தொடர்ச்சியாக இந்த விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களை தைரியமாக இந்த தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை ஈடுபடுக்கும் வகையிலே இந்த அவர்களுடைய விளை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிரந்தரமான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அரசாங்கம் தங்களுடைய விவசாயிகளுடைய உற்பத்தி செய்கின்ற நெல்லை நேரடியாக அவர்களுடைய ஆக கூடுதலான விலையை நிர்ணயம் செய்து அவைகளை கொள்முதல் செய்கின்ற ஏற்பாட்டை கூட நான் நம்புகிறேன் எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
இலங்கட்ட எஸ் யோகேஸ்வரன் மந்திரித்துமா. கரு காடுமஸ்தான் மந்திரித்து இன்னும் யோகேஸ்வரன் மந்திரித்துமா கத்தாகிறான்.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சின் கீழ் நடைபெறும் இந்த ஒதுக்கீட்டு நிலை விவாதத்திலே பேசுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக கடந்த 2016 மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சால் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு மாடுகள் கொள்வனவுக்காக மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான மாடுகள் கொள்வனவு செய்வதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதிலே அவர்கள் 89 லட்சம் ரூபாயை தான் செலவீடு செய்திருந்தார்கள். ஆனாலும் அந்த கொள்வனவு செய்யப்பட்ட மாடுகள் தரக்குறைவாக கொள்வனவு செய்யப்பட்டதாலும் அதிலே மோசடிகள் இடம்பெற்றாலும் மக்கள் அதனை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த பயனாளிகள் இன்று வரை மாடுகளை பெற முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாடுகளை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே மீள்குடியேற்ற அமைச்சு அந்த உடனடியாக அந்த மக்கள் சார்பாக சிந்தித்து மீள அந்த மாடுகளை வழங்க முன்வர வேண்டும். இது சார்பாக ஆராயப்பட்ட அறிக்கை மீள்குடியேற்ற அமைச்சின் காரியாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அதேவேளையில் இன்று யுத்த காலத்திலே முரக்கட்டாஞ்சேனை பாடசாலையானது, ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையானது இராணுவ முகாமாக மாற்றப்பட்டது. ஆனால் தற்போது யுத்தம் இல்லை, அந்த இராணுவம் அங்கிருந்து எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதி செயலணி கூட்டத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதியும் அந்த பாடசாலையையும் அந்த தனியார் காணியையும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். அதற்கு நாங்கள் பதிலீடாக புன்னக்குடா என்கின்ற பகுதியிலே ஒரு காணியை அவர்களுக்கு தெரிவு செய்து கொடுத்திருந்தோம். ஆனால் இன்னும் அந்த இராணுவத்தினர் எழும்பாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது அமைச்சு இந்த விடயத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அந்த பாடசாலை மீள அந்த இடத்திற்கு செல்வதற்கு ஏற்ற வசதிகளை மீள்குடியேற்ற அமைச்சும் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு கோர்லை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த 52 பொதுமக்களின் காணிகள் வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களினால் முறாவடை என்கின்ற பகுதியிலே ஆட்சுறுதி எழுதப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு வீடுகளும் கட்டப்பட்டிருக்கின்றது. அவ்விடயமாக கோர்லை பெற்று பிரதேச செயலாளர் மற்றும் கோர்லை பெற்று பிரதேச தவிசாளர் மற்றும் மாகாண காணி ஆணையாளர் மற்றும் அந்த நில அளவை திணைக்களம் கவனம் செலுத்துவது மிக குறைவாக இருக்கின்றது. நீண்ட காலமாக அந்த மக்கள் அந்த இடத்திலே குடியேற முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடம்பெயர்ந்த அந்த மக்கள் மீள தங்கள் பகுதிக்கு குடியேறுவதற்கு அமைச்சு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு அதே முறாவடை கிராமத்திலே 30 குடும்பங்கள் மீள குடியேற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அது இராணுவ முகாமிற்கு அண்மித்து முகாமுக்குள்ளேயும் இருந்த குடும்பங்கள், அவற்றுக்கான வீடுகளை அமைத்து அந்த மக்களையும் குடியேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் 131 குடும்பங்களைச் சேர்ந்த 453 பேர் குடியேற்றப்பட வேண்டும். அவர்கள் இன்றும் குடியேற்றப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாழ் மாவட்டத்திலே 9,564 குடும்பங்கள் இதுவரை மூழ்குடியேற்றப்படாமல் இருக்கின்றன. அது சார்பாகவும் அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே 498 பேர் போராளிகள் புனர்வளிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இவர்களுக்கு 250 பேருக்கு மேல் சுயதொழிலுக்காக அவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். வாழ்வாதாரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். இவர்களுக்கும் அமைச்சு உதவுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். அதே வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உன்னிச்சை என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அது மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட பகுதி. அந்த பகுதி யுத்த காலத்தில் பெரும் பாதிப்பை அனுபவித்த இடம். ஆனால் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டும் அந்த மக்களுக்கு குடிநீர் இல்லாமை அங்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த உன்னிச்சை குளத்து நீரான எழுவாங்கரை என்கின்ற பகுதிக்கு வருகின்றது. எழுவாங்கரையில் இருக்கின்ற வாழச்சேனை, ஓட்டமாவடி, காத்தாங்குடி, ஏறாவூர் போன்ற பகுதிகளுக்கு அந்த தண்ணி செல்லுகின்றதே தவிர அந்த உன்னிச்சையையும் அந்த உன்னிச்சையை அண்டி வாழுகின்ற கிராமங்களுக்கும் நீர் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. குடிநீருக்காக அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அது சார்பாக மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் என்ற ரீதியிலே அமைச்சு கவனம் செலுத்தி விசேடமான நிதியை நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபைக்கு வழங்கி உடனடி எதிர்வரும் சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்தில் அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு இன்னும் ஒன்றையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த அமைச்சின் கீழ் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வருகின்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளர் சபையில் கிட்டத்தட்ட 19 தொடக்கம் 21 பேர் வரை வருடாந்தம் இணைக்கப்படுகிறார்கள். பணிப்பாளர் சபை உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் தான் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார். இந்த நாட்டின் இனவீதாசாரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் குறைந்தது 6 பேராவது சிறுபான்மை சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும். இது சார்பாக கடந்த 4 வருடங்களாக முயற்சி செய்து வருகின்றேன். யாரும் இதுவரை இணைப்பதாக இல்லை. ஆகவே கௌரவ பிரதமர் அவர்கள் அவர் அவருக்கு நான் விரைவில் அதற்கான கடிதத்தை அவருக்கு கையளிக்க இருக்கின்றேன். அதில் கவனம் செலுத்தி தமிழர்கள் முஸ்லீம்கள் போன்ற சிறுபான்மை சமூகத்தையும் அதில் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழ் புதுக்குடியிருப்பிலே கடந்த 1992 ஒரு பயிற்சி நிலையம் தொழிற்பயிற்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டக்களப்பு மாவட்டத்தில். ஆனால் அந்த தொழிற்பயிற்சி நிலையம் கட்டிட வள குறைபாடோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பயிற்சியாளர்கள் இருந்த போதிலும் அங்கு கட்டிடங்கள் இல்லை, அதே மாதிரி ஒன்று கூடல் மண்டபங்கள் இல்லை, விரிவுரையாளர்கள் வந்து தங்குவதற்கான தங்குமிட வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலே அந்த மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பயிற்சி நிலையம் இருக்கின்றது. அந்த விடயத்திலும் அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக அந்த கட்டிடங்களை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக குறிப்பாக 680 பாகரை போன்ற இளைஞர் சேவை உத்தியோகத்தர் தேவையாக இருக்கின்றது. ஆனால் அந்த இளைஞர் சேவை உத்தியோகத்தர்களை நிரப்புவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதோடு உண்மையிலேயே நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும், இப்போது பொறுத்து வீடு வந்திருக்கிறது. மற்ற கிழக்கு மாநிலத்திலே பல மக்கள் வீடுகள் இன்றி கஷ்டப்படுகின்றார்கள். ஆகவே கான்கிரீட் மூலம் பொறுத்து வீடு வந்திருக்கிறது 28,000. அந்த 28,000 பொறுத்து வீட்டையும் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை ஆகிய கிழக்கு மாகாணத்துக்கு வழங்குவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வீடுகள் நாங்கள் நேரடியாக பார்வையிட்டோம். சிறந்த வீடுகள் 12.5 லட்சம் ரூபாயில் அது நிர்மாணிக்கக்கூடியதாக இருப்பதனால் அந்த வீட்டை அந்த கிழக்கு மாகாண மக்களுக்கு முழுமையாக வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக 5,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது போதுமான நிதி அல்ல. ஏனென்றால் கடந்த யுத்த சூழலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெருந்தொகை தேவைகள் இருக்கின்றது. ஆகையால் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த நிதியை அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக் கொள்வதோடு புனர்வாழ்வு அதிகார சபையினால் 2.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கடனுக்கான நிபந்தனைகள் வங்கிகளில் கூடுதலாக விதிக்கப்படுவதால் அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே அந்த கடனை இலகுவாக பெறக்கூடிய வகையில் அரசாங்கம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
பூமி ஸ்தூதி. இளங்கட்ட கரு விஜித வேறுகூட மன்றி துமா.
ගරු අග්‍රමාත්‍යතුමාගෙ වැය ශීර්ෂයට කතාවක් ඉදිරිපත් කිරීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා. අපි දන්නවා මෙවර අයවැයෙන් විශේෂයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා ගම්පෙරළිය වැඩසටහන වගේම එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වගේම ජනතාවට රැකවරණය පොහොසත් රටක් වැනි තේමාවන් ඔස්සේ මේ අයවැය ඉදිරිපත් කරලා තියෙනවා. අපි හිතනවා රටක අයවැයකින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ රටේ ආර්ථික දර්ශනය, ඒ වගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය සහ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක. නමුත් යහපාලන ආණ්ඩුව අවුරුදු 2015 බලයට පත් වෙලා මේ වෙනකොට අවුරුදු 4ක් පමණ කාලයක් ගත වෙලා තියෙනවා. ඉතින් මේ කාල සීමාව තුළ අයවැය ගණනාවක් ඉදිරිපත් කරා. මුලදී අයවැය ඉදිරිපත් කරපු මුදල් ඇමැතිතුමාට යම් යම් චෝදනා එල්ල වෙලා එතුමාට ඉල්ලා අස්වෙන්න සිදුනා තමන්ගේ මුදල් අමාත්‍ය ධූරින්. දෙවන මුදල් අමාත්‍යවරයා විදිහට මංගල සමරවීර මුදල් ඇමතිවරයා දෙවැනි අයවැය යෝජනාව ඉදිරිපත් කරා. මේ දෙවැනි අයවැය යෝජනාව ඉදිරිපත් කිරීමෙන් ජනතාව බොහෝ බලාපොරොත්තු තියාගෙන හිටියා මේ අයවැය තුල. නමුත් අයවැය ඉදිරිපත් කරාට පස්සේ ජනතාවට මේ අයවැය තිබුණු බලාපොරොත්තු සියල්ල බොඳ වෙලා ගිය. කොහොම වුණත් අපි දකිනවා මේ අයවැය තුළ විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා රටේ ආර්ථික වර්ධනය, ජාතික නිෂ්පාදනය, රැකියා නියුක්තිය වැඩි කර ගැනීම, එවගේම විදේශ වෙළඳාමේදී අපනයන ආදායම් වැඩි කර ගැනීම, නිෂ්පාදන ආර්ථිකය වැඩි දියුණු කර ගැනීම, අපනයන ආදායම වැඩි කර ගැනීම, එවගේම රටේ කෘෂිකර්මාන්ත දියුණු කර ගැනීම, මේ වගේ කරුණු කාරණා රාශියක් අයවැයකින් බලාපොරොත්තු වෙනවා. හැබැයි දිගු කාලීන ජාතික නිෂ්පාදනය අරමුණු කරගෙන අයවැය යෝජනා ඉදිරිපත් කළාට වඩා කෙටි කාලීනව යම් යම් සහන ජනතාවට ලබලා දීලා ජනතාවට බලාපොරොත්තු ඇති කරලා මේ අයවැය මංගල සමරවීර ඇමතිතුමා සමහර තැන්වල අදහස් කරපු විදිහට අර සිහින මාලිගා වගේ මේක සමහර විට සිහිනයක් වෙන්නට පුළුවන්කම ලැබෙන. මොකද අපි එහෙම කියන්නේ ආණ්ඩුව බලයට පත් වෙනකොටම ජනතාවට පොරොන්දුවක් දුන්නේ බයිසිකලයකින් යන ජෝඩුවකට කාර් එකකින් යන්න පුළුවන් ආර්ථිකයක් සකස් කරනවා කියලා. ඒ කාර් එකෙන් යන ආර්ථිකය සකස් කිරීමේ බලාපොරොත්තු සුනිසුනු කරා වගේ අපි විශ්වාස කරනවා අර හෝම් ස්වීට් හෝම් කියන ඒ ණය වැඩසටහනත් අවසානයේ මිරිඟුවක් බවට පත් වේවි කියලා අපිට සැකයක් තියෙනවා. විශේෂයෙන්ම ජනතාවගේ ආදායම වැඩි කරගන්න පුළුවන් නම් ජනතාවගේ මූලික අවශ්‍යතා ඉෂ්ට කරගන්නට රජයට උදව් කරන්න පුළුවන්කම තියෙනවා නම් ජනතාව නිවාස සකස් කරගන්න එක එයාගේ ජීවන තත්ත්වය උසස් කර ගැනීම ජනතාවට කරගෙන යන්න පුළුවන්. නමුත් රජයකින් බලාපොරොත්තු වෙන ඒ සඳහා අවශ්‍ය පහසුකම් ලබා දී. නමුත් මේකට ආණ්ඩුවක් විදියට මේ ආණ්ඩුවට ශක්තියක් නැහැ. මොකද අපි කල්පනා කළොත් මේ ආර්ථික වර්ධනය පිළිබඳ මේ සංඛ්‍යා ලේඛන තියෙනවා 2014 දී ආර්ථික වර්ධන වේගය 2.4%ක් තිබුණා. අලුත් ආණ්ඩුව තුල ජනතාව වගේම බොහෝ පිරිස් බලාපොරොත්තු වුණා මේ ආර්ථික වර්ධනය වැඩි වෙයි කියලා. 2015 වෙනකොට මේ ආර්ථිකේ වර්ධනය නැත්තම් භාණ්ඩ හා සේවාවල ඒ වාර්ෂික නිෂ්පාදනයේ වර්ධනය 4.8 දෙකකින් අඩු වුණා 100. 2016 වෙනකොට 4.4 දක්වා අඩු වුණා. 2017 3.1, 2018 3. ඉතින් මේ විදිහට බලනකොට ආර්ථික වර්ධනයේ වේගය අඩු වෙලා තියෙනවා. ආර්ථික වර්ධනයේ වේගය අඩුවීමට හේතු ගණනාවක් ආණ්ඩුව පැත්තෙන් ඉදිරිපත් කරනවා. විශේෂයෙන්ම දේශගුණික කාලගුණික සාධක වැනි කාරණාත් ඉදිරිපත් කරනවා. නමුත් දේශගුණික සහ කාලගුණික සාධකවලට වඩා මෙරටේ ආර්ථික වර්ධනයට අවශ්‍ය පහසුකම් සැලසීම රජයේ විසින් හරියාකාරව ඉටු කළාද කියන එක ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද ආර්ථික වර්ධනයක් නැතුව නැතම් භාණ්ඩ හා සේවා නිෂ්පාදනයේ වර්ධනයක් නැතුව රටේ ආදායම වැඩි වෙන්න හේතුවක් නැහැ. රටේ ආදායම වැඩි නොවන විට ජනතාවගේ ඒකපුද්ගල ආදායම අඩු වෙනවා. ඒකපුද්ගල ආදායම අඩු වෙනකොට ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් වේදම් කිරීමට තියෙන මුදල් නැත්තම් භාණ්ඩ හා සේවා මිලදී ගැනීම ශක්තිය ක්‍රය ශක්තිය අඩු වෙනවා. ඒ නිසා අද වෙනකොට සමස්ත ආර්ථිකයේම හැම සමාජ තීරුවකටම හැම සමාජ තලයකටම මේ ආර්ථිකයේ පිරිහීම බලපාලා තියෙනවා. ආර්ථිකයේ කඩාවැටීම බලපාලා විශේෂයෙන් අපි මතක් කරනවා ආණ්ඩුවේ ප්‍රධානියා විදිහට අග්‍රමාත්‍යවරයාට. ඉතින් එතුමා ආණ්ඩුවේ ප්‍රධානියා විදිහට මේ නගරය ගැන විතරක් නෙමෙයි වතුකරය ගැන බලන්න ඕනි, ගම ගැන බලන්න ඕනි, රටේ සමස්ත ප්‍රජාව ගැන බලන්න ඕනි, ඒ වගේම සියලු වෘත්තීන් ගැන පිළිබඳව අවධානය යොමු කරන්නට මේ අයවැය ලේඛනය ඉදිරිපත් කරන මේ දවස්වල පවා විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ පාරට බහින ගුරුවරු මේ රටේ දරුවන්ගේ අනාගතය හදන්න ඉන්න ගුරුවරු විදුහල්පතිවරු පාරට බහින රාජ්‍ය පරිපාලන ක්ෂේත්‍රයේ ඉන්න ග්‍රාම නිලධාරි පාර්ලිමේන්තු වටරමුවේ ඇවිල්ලා කලබල කරන. ඉතින් මේ විදිහට ඒ වගේම ගොවියෝ සහතික මිල වැඩි කරන්න තමන් නිෂ්පාදනය කරපු වීටික අලෙවි කරගන්න විදියක් නැතුව ඒ ගොවියෝ බොහොම අසරණ තත්ත්වයට පත් වෙලා අවසානයේ පාරට බහින තත්ත්වයට ගොවියෝ ඇවිල්ලා උද්ඝෝෂණේ පටන් අරගෙන තියෙනවා. මේ විදිහේ කෘෂිකර්මාන්තංශේ ඒ වගේම විවිධ වෘත්තිකයන් විවිධ ක්ෂේත්‍රවල අය අද උද්ඝෝෂණය කරන්න පෙළඹලා ඉන්නේ. ඒගොල්ලන්ට ඒගොල්ලන්ගේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට වෙනවා අඩුයි, බලාපොරොත්තු ඉෂ්ට වෙනවා අඩුයි, වැටුප් වැඩි වෙනවා අඩුයි, මේ වගේ ප්‍රශ්න ගණනාවක් තියෙනවා. හැබැයි ඒවා පිළිබඳව සොයලා බලන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා මේ අමාත්‍යාංශය ආර්ථික ප්‍රතිපත්ති අමාත්‍යාංශය. ආර්ථික ප්‍රතිපත්ති අමාත්‍යාංශය කියලා
ගරු මන්ත්‍රීතුමාට විනාඩි දෙකක් කාලයක් තියෙන්නේ.
ආර්ථික ප්‍රතිපත්තිය කිව්වම සියලු දේවල් අඩංගු වෙනවා. නිතරම මතක් කරන්නේ පහුගිය ආණ්ඩුවට දොස් කියන එක. ඉතින් පහුගිය ආණ්ඩුවේ යම් යම් අඩුපාඩු වැරදි තිබුණ නිසා තමයි පහුගිය ආණ්ඩුව මහමැතිවරණයේදී ජනාධිපතිවරණයේදී පරාජයට පත් වුණේ. නව ආණ්ඩුවක් ආවා. ජනතාවගේ නව බලාපොරොත්තු තියෙනවා. ඒ බලාපොරොත්තු ඉෂ්ට කිරීම තමයි ආණ්ඩුවේ වගකීම. පහුගිය ආණ්ඩුවේ වැරදි සහ පහුගිය ආණ්ඩුවේ තියෙන දුර්වලතා පෙන්වීම නෙමෙයි, තමන්ගේ ආණ්ඩුවේ හැකියාව ජනතාවට පෙන්වන්න ඕනේ. විශේෂයෙන්ම මේ ආර්ථිකය ගැන සඳහන් කරු 1977 අවුරුද්ද වෙනකොට මේ ආර්ථිකයේ වටිනාකම, දළ දේශීය නිෂ්පාදනයේ වටිනාකම ඇමරිකන් ඩොලර් 4.1යි. 77 94 එක්සත් ජාතික පක්ෂයේ ආණ්ඩුව පරදිනකොට දළ දේශීය නිෂ්පාදනය ඇමරිකන් ඩොලර් බිලියන 11.7යි. හැබැයි 94 ඉඳලා 2004 වෙනකොට මේක 20.7 දක්වා වැඩි වුණා. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජනාධිපති විදියට මේ රට බාර ගන්නකොට රටේ දළ දේශීය නිෂ්පාදිතය ඇමරිකන් ඩොලර් 24.7යි. අර 4.1 24.7 දක්වා ආර්ථිකය වැඩි දියුණු කළා තිබුණා. හැබැයි එතුමාගේ අවුරුදු 9 කාල සීමාව තුළ 2014 වෙනකොට රටේ දළ දේශීය නිෂ්පාදිතය ඩොලර් බිලියන 79.4 දක්වා එතුමා වැඩි කළා තිබුණා. හැබැයි ඒ කාල සීමාව තුළ එතුමා වැඩි කළේ එතුමා මල් ඇතිරු මාර්ගයක නෙමෙයි එතුමාගේ පාලනය ගෙනිච්චේ. ත්‍රස්තවාදී භීෂණය මැද 30 අවුරුදු යුද්ධය අවසන් කිරීමට එතුමා කටයුතු කළා. රටේ අඩිතල පහසුකම් දිනු කරන්න එතුමා කටයුතු කළා. ඒ වගේම වෙනත් විවිධ යටිතල පහසුකම් දිනු කරන ගමන්ම තමයි රටේ ආර්ථිකයේ දළ දේශීය නිෂ්පාදිතය 79.4 දක්වා වැඩි දියුණු කරේ. මොකද එතුමා බාර ගන්නකොට තිබුණේ 24.7යි. එතකොට ආර්ථිකයේ දළ දේශීය නිෂ්පාදනයේ වටිනාකම 3 ගුණයකටත් වඩා එතුමා වැඩි කළා. හැබැයි මේ අවුරුදු 5 තුල කොච්චරද වැඩි වුනේ දළ දේශීය නිෂ්පාදිතයේ වටිනාකම? 2018 වෙනකොට 86.2යි. ඒ කියන්නේ තුනක
අවසන් කරන ගරු මන්ත්‍රීතුමා.
නිෂ්පාදිතයේ වටිනාකම වැඩි. සා ගරු මන්ත්‍රීතුමීනි මට තව විනාඩි දෙකක් විතර දෙන්න. මගේ කතාව අවසන් කරන්න තව
වෙලාව දෙන්න කාලය නැහැ මන්ත්‍රී මන්ත්‍රීතුමා, දැන් අවසන් කරන්න.
බොහෝ වෙලාවට මම මේ එක කාරණයක් ගැන විතරයි මට මතක් කරන්න වෙලාව ලැබුණේ. ඒ නිසා අපි ආණ්ඩුවට මතක් කරනවා. මේ අවුරුදු 4 ආර්ථික වර්ධනය අඩු වුණා නම්, මේ අවුරුදු 4 රැකියා අවස්ථා 104,000කින් පමණ අඩු වුණා නම්, මේ අවුරුදු 4ක කාල සීමාව තුළ විනිමය අනුපාතය අඩු වුණා නම්, මේ අවුරුදු 4ක කාල සීමාව තුළ නිෂ්පාදන ආර්ථිකය ඉහළට ගෙන එන්නට බැරි වුණා නම්, ඒක පුද්ගල ආදායම බලාපොරොත්තු වන තරමට වැඩි කරගන්න බැරි වුණා නම් මේක බරපතල කාරණයක්. විශේෂයෙන්ම ජාත්‍යන්තර ආයතන සඳහන් කරනවා මේ ආණ්ඩුවේ මූඩ්ස් වගේ ආයතන අයවැය පරතරය ආණ්ඩුව බලාපොරොත්තු වන මට්ටමකට
2000 දැන් අවසන් කරන්න.
ඒ නිසා ජාත්‍යන්තර දර්ශක අනුවත් සාමාන්‍ය මිනිසුන්ට පේන විදියටත් අපි දකින විදියටත් මේ ආර්ථිකයට අපි විශ්වාස කරනවා මේ ආර්ථිකයට ගමනක් යන්න බෑ කියලා. ඒ නිසා මේ ආර්ථිකය පිළිබඳ නැවත හැරිලා බලලා ජනතාව ගැන හිතලා ජනතාව වෙනුවෙන් මේ ආර්ථික වැඩපිළිවෙල ආර්ථික ප්‍රතිපත්ති සකස් කරන්න කියන ඉල්ලීම කරමින් මගෙන් මම නිහඬව බොහොම ස්තුතියි.
හරි, බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු දයාගම්ගේ ඇමතිතුමා.
මුලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි, මේ අවස්ථාවේ විශේෂයෙන්ම මම සතුටු වෙනවා අගමැතිතුමාගේ ආර්ථික ප්‍රතිපත්ති අමාත්‍යාංශයේ වැසිෂ්‍ය යටතේ මට වචන කීපයක් කතා කරන්නට ලැබීම ගැන. හැටවශයෙන්ම මෙම අමාත්‍යංශයෙන් කරන්නේ ආර්ථිකය ගොඩනගන්න ප්‍රතිපත්ති සකස් කරන එක. අගමැතිතුමා මුලින්ම මේ රට බාරගත්ත ගමන්ම එතුමා මට කතා කරලා කියපු දෙයක් තමයි අපි අවුරුදු පහක් ඇතුළත අපනයනය දෙගුණයක් කරන්නට අවශ්‍යයි කියලා. මම කල්පනා කළා අපනයනය දෙගුණයක් කරන්න අපිට කොච්චර කල් ගිහිල්ලා තියෙනවද කියලා. අපනයනය දෙගුණයක් කරන්න හරියටම අපිට අවුරුදු 15ක් ගිහිල්ලා තිබුණා. ඊට පස්සේ මම බැලුවා බංගලාදේශේ, වියට්නාමයේ, ඒ වගේම බංගලාදේශ තායිලන්තේ වගේ රටවල් අවුරුදු 5ක් ඇතුළත අපනයනය දෙගුණයක් කරලා තියෙනවා. එහෙමනම් මේක අපිට කරන්න පුළුවන් දෙයක්. අපනයනේ අවුරුදු 5කට වරක් දෙගුණයක් වෙනකොට අවුරුදු 15කදී අපනයනේ 8 ගුණයක් වෙන්න ඕනි. නමුත් පහුගිය කාලේ දැන් මීට පෙර කතා කරපු අපේ මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරා ආර්ථිකයේ දියුණුව ගැන. නමුත් අපේ අපනයනය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේක බාරගන්නකොට 38%ක් තිබුණු එක 12%ක් වෙනකන් කඩාගෙන වැටුණා. අපේ අපනයනයේ තිබුණේ ඩොලර් මිලියන 10,200ක් පමණ. අපි මේක ඉලක්ක කරේ මේ අවුරුද්ද අන්තිම වෙනකොට ඩොලර් මිලියන 17,000ක්. අපි ඒ කිට්ටුවටම වගේ අපේ ඉලක්කය සම්පූර්ණ කරගත්තා. පෞගිය දවස් 52ක් ලට අකර්මණ්‍ය වුණේ නැත්තම් අනිවාර්යයෙන්ම අපේ ඉලක්කය පහු කරගෙන අපි යනවා. 2020 වෙනකොට අපේ ඉලක්කය ඩොලර් මිලියන 23,000යි. අපි ඒක ඉක්මවා යනවයි කියන එක විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරන්නට ඕනි. මොනවාද රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා එතුමාගේ පාර්ලිමේන්තු වසර 42ක කාලයේදී මොනවද එතුමා කළ තියෙන්නේ? අද අපි අරගත්තොත් අපිට ආඩම්බරෙන් කියන්න පුළුවන් දකුණු ආසියාවේ විශාලතම තරුණ සේවා මධ්‍යස්ථානය මහරණගම ගොඩනගලා තිනවා. ශ්‍රී ලංකාවේ විශාලතම තරුණ සංවිධානය යෞවන සමාජ ආරම්භ කළා තිනවා. යෞවන් පුරය, බෙල්වුඩ් ඩූපොයිනි ගම්මානයේ ජාතික යෞවන ක්‍රීඩා උළෙල, ගුරුවරුන් බදවා ගැනීම සඳහා තරඟ විභාග ක්‍රමය හඳුන්වා දුන්නා. අධ්‍යාපන විද්‍යාපීඨ එතුමා තමයි පටන් ගත්තේ. අධ්‍යාපන පරිපාලන සේවය ස්ථාපිත කරා. විදුහල්පතිවරුන් බඳවා ගැනීමේ නව ක්‍රමවේදය මගින් තරුණ ජවය විදුහල්පති සේවය සඳහා යොදා ගත්තා. නොමිලේ පාසල් පෙළපොත් පිරිවෙන් අධ්‍යාපනය විධිමත් කරා. පාසල් ක්‍රීඩා නන්වලීම සඳහා දිස්ත්‍රික් මට්ටමින් ක්‍රීඩා පුහුණු මධ්‍යස්ථාන ආරම්භ කරා. ජාතික පාසල් ක්‍රීඩා උළෙල, ඊළඟට ඉංග්‍රීසි උගන්වන්න අපේ ප්‍රදේශවල ගුරුවරුන් හිටියේ එතුමා විශේෂයෙන්ම එතුමා ඉංග්‍රීසි පුහුණුව සඳහා ඒ දරුවන් අනුයුක්ත කරලා ඉවර වෙලා පුහුණු කරා ගුරුවරුන් 8,500ක්. ඊළඟට මහරගම් කළුත ඉංග්‍රීසි පුහුණු මධ්‍යස්ථානය හැදුවා. විද්‍යා විෂය උගැන්වීමට ගුරුන්ගේ අවය කිරීමට උපාධි ගුරුවරු එදා 3,292ක්, උසස් පෙළ විද්‍යා විෂය සමත් ගුරුවරු 4,305ක් බඳව ගත්තා. සමස්ත ලංකා ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන් ශාරීරික අභ්‍යාස ගුරුවරු ලෙස බඳවා ගත්තා. ශ්‍රී ලංකා බෞද්ධ පාලියා විශ්වවිද්‍යාල ස්ථාපිත කරේ රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා. උසස් පෙළ විද්‍යා විෂයන් උගන්වන පාසල් සංඛ්‍යාව 140කින් වර්ධනය කරේ එතුමා. අපස උසස් පෙළ උගන්වන පාසල් 160කින් වර්ධනය කරේ රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාගේ කාලේ. අධ්‍යාපන කොමිසම පීටෙව්වේ එතුමාගේ කාලේ. ජාතික ආධුනිකත්ව මණ්ඩලයේ ප්‍රතිහුගත කරේ එතුමාගේ කාලේ. බත්තර මුල්ලේ ඉසුරුපාය අධ්‍යාපන අමාත්‍යාංශය ගොඩ නැගුවා. අධ්‍යාපනයට අවශ්‍ය ප්‍රතිපත්ති සකස් කරා. මාර්ගම ජාතික අධ්‍යාපන ආයතනය ආරම්භ කරා. බණ්ඩාරවෙල ක්‍රීඩා හා තාක්ෂණික පුහුණු විද්‍යාලය බිහි කරා. 1985දී කටුනායක තාක්ෂණික ශිල්පීන් පුහුණු කිරීමේ ආයතන බිහි කරා. මෝටර් රථ කාර්මික විද්‍යාව ඉගැන්වීමට මෝටර් රථ යාන්ත්‍රික පුහුණු ආයතනය කොළඹ ඔරුගොඩවත් ඉදිකරා. කෘෂිකර්මාන්තය නගා සිටීම සඳහා කුණ්ඩසාලේ ජාතික කෘෂිකර්ම පාසල පිහිටෙව්වා. අපිට ආඩම්බරෙන් කියන්න පුළුවන් අපි පරාක්‍රම බාහු රජුරන්ගේ කාලෙන් පස්සේ 2002 රට අරගෙන ඉවර වෙලා රට සහලින් ස්වයංපෝෂිත කරේ එතුමගේ කාලේ කියලා. 1990 ජාතික ආධුනිකත්වා කර්මාන්ත පුහුණු අධිකාරිය පිහිටෙව්වා. පරිගණකයේ විෂය පාසල් විෂය ධාරාවට එක් කරා. අද එතුමා සුහුරු පන්ති කාමර සුහුරු අධ්‍යාපනය හඳුන්වලා දෙන්න, ඊළඟට අපස උසස් පෙළ දරුවන්ට ටැබ්යන්ත්‍රයක් ලබා දෙන්න, මේක කැබිනට් එකේ අධ්‍යාපන අමාත්‍යවරයාට කියලා එතුමගේ ඒ අදහස එතුමා ක්‍රියාත්මක කරවන්න. එතුමත් අපි අපිට හැමතිස්සෙම එතුමා අපිට උපදෙස් දෙනවා මේ ආකාරයට කරන්නට පුළුවන් කියලා ඉවර වෙලා. බියගම කොග්ගල සීතාවක නිදහස් වෙළඳ කලාප මේවා ඔක්කොම බිහි කරලා අවුරුදු 15කට පස්සේ අපි බිංගිරියේ වෙළඳ කලාප මධ්‍යස්ථානය පටන් අරගත්තා. මේක අපි අක්කර 3500ක් වෙන් කරනවා. ඒක තමයි ලංකාවේ බිහි වෙන ලොකුම වෙළඳ මධ්‍යස්ථානය කියලා විශේෂයෙන් ප්‍රකාශ කරන්නට පුළුවන්. අද ඇඟලුම් කර්මාන්ත වැඩපිළිවෙලට උත්තේජනයක් ලබා දුන්නා. ඊළඟට මෙගා පොලිස් සංකල්පය කොළඹ මේ වාහන තදබදයේ මේ හැම දෙයක්ම සම්පූර්ණයෙන්ම වෙනම එතුමගේ සංකල්පය අනුව අද ඉදිවෙමින් පවතිනවා. අපි ස්මාර්ට් නගර ප්‍රාදේශීය කර්මාන්ත කාර්යාලය ආරම්භ කරා. 2001 අපේ ආර්ථික ඍණ වර්ධනයක් තිබුණේ. එතුමා ඇවිල්ලා ඉවර වෙලා ඒක ධන 6ක වර්ධනයකට පත් කරා. GSP Plus බදු සහනය එතුමගේ කාලේ තමයි ඉල්ලල ඉවර වෙලා අපිට ඒ GSP Plus බදු සහනය ලැබුණේ. ඒක අපිට අහිමි වුණා. යුරෝපයට මාළු අපනයනය කරන එක අපිට අහිමි වුණා. නමුත් නැවත එතුමට පුළුවන් වුණා ඒ දේවල් නැවත අපේ රට වෙනුවෙන් ලබා ගන්නට. තොරතුරු දැනගැනීමේ පනත ජන මාධ්‍ය වේදීන් සාපරාධී අපහාස නීතියට යටත් කිරීමේ නීති ඉවත් කරා. මාධ්‍ය නිදහස තහවුරු කරා. සෑම පාසල් දරුවෙක් සඳහාම වසර 13ක අධ්‍යාපනය අනිවාර්ය කරා. GS යුරෝ පාසල් දරුවන්ට සුරක්ෂා රක්ෂණ ක්‍රමය හඳුන්වා දෙන්න. ගම්පෙරළිය එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා වැඩසටහන, ඊළඟට ස්වාධීන කොමිෂන් සභා ස්ථාපිත කරා. අද මේ කොමිෂන් සභා ස්ථාපිත කරේ නැත්නම් අපේ රටේ අද ප්‍රජාතන්ත්‍රවාදයක් නැහැ. දවස් 52කට පස්සේ අපිට නැවත අපේ රට තුළ ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇති කරන්නට පුළුවන් වුණේ රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාගේ ඒ අමාත්‍යාංශය තුලින් කරපු වැඩ කටයුතු නිසා කියලා විශේෂයෙන්ම කියන්න
ඕනේ. විනාඩි 1ක් කාලයක් ගරෝ ඇමතිතුමා.
ඒ වගේම අද මගේ අමාත්‍යාංශය යටතේ විශාල වැඩ කොටසක් මට බාර දීලා තියෙනවා. සමෘද්ධියෙන් පෞගිය රජය තුළ සයි බල ගන්නට අපෝසත් වෙලා තියෙනවා. අවුරුදු 15ක් තිස්සේ සමුද්‍රය ලබා ගන්න උදවිය 114ක් ඉන්නවා. ඒකට අමතරව තව මේ අයවැයෙන් 106කට මුදල් දීලිවර වෙලා මට ඉලක්කයක් දීලා තියෙනවා. මේ කට්ටිය අවුරුදු 3ක් ඇතුළත සයි බල ගන්නට අවශ්‍යයි කියලා ඉවර වෙලා අපනයන ගම්මාන 5000ක් හදලා කෘෂි අධිකලාප 23ක් ස්ථාපිත කරලා මත්ස්‍ය කලාප 10ක් ස්ථාපිත කරලා ඉවර වෙලා අපනයනයේ ඩොලර් බිලියන 30ක් වෙනකන් වැඩි කරන්නට අද එතුමා අපිට ඉලක්ක දීලා තියෙනවා. අනිවාර්යයෙන්ම සිහිනයක් නැත්නම් කවදාකවත් මන්ත්‍රීතුමනි අපිට කිසිම දෙයක් සැබෑ කරගන්නට පුළුවන් කමක් නැහැ. ඔබතුමාට සිහිනයක් නැති නිසා තමයි ඔබතුමා හැමදාම ඔය වගේ ඉන්නේ. නමුත් අපිට සිහින තිබුණ නිසා තමයි අද අපි මෙතන ඉන්නේ. ඒක නිසා අපි කියනවා අපිට මේ රට වෙනුවෙන් සිහිනයක් තියෙනවා. අපේ දරුවන් වෙනුවෙන් අපිට සිහිනයක් තියෙනවා. තමුන්නාන්සේලා අපි රටේ නැති කරන්න හදන එක අපි නැති කරලා ඉවර වෙලා අපේ රට නැවතත් අපි අපේ රටේ තිබුණු අභිමානවත් තත්ත්වයට ඇති කරන්නට අපිට සීනියක් තියෙනවා. ඒක නිසායි අපි මේ තරම් මාන්සි වෙලා අපි වැඩ කටයුතු කරලා තමුන්නාන්සේලා අගාධයට ඇදලා දැම්ම රට නැවත ගොඩනගන්න අපි කටයුතු කරන්න කියන එක විශේෂයෙන්ම ප්‍රකාශ කරන්නට ඕනේ. අගමැතිතුමාගේ නායකත්වයෙන් ඒ වැඩ කටයුතු සඳහා අපි විශේෂයෙන් ඇමතිවරු කණ්ඩායමක් අපි පත් කරලා තියෙනවා. මේවා සීන වෙන්න දෙන්නේ නැහැ. මේ අයවැයෙන් වෙන් කරලා තියෙන මුදල් හරියාකාරව අපි වියදම් කළ ඉවර වෙලා තව මාස 6ක් ඇතුළත තමුන්නාන්සේලාගේ සිහින සම්පූර්ණ සම්පූර්ණයෙන්ම විනාශ වෙලා යනවා. 20යි 25 වෙනකොට අපි පොහොසත් රටක් හදන්න සම්පූර්ණ අධිතාලම මේ අයවැය තුලින් දානවා කියන එක විශේෂයෙන්ම තමුන්නාන්සේට ප්‍රකාශ කරන්න ඕනේ. ඒක නිසා තමුන්නාන්සේ හිතන්නේපා මේ සිහින අපිට හැමදාම සිහිනයක් තියෙනවා. අපිට ඒ සිහින නිසා තමයි අපි සිහිනයක් අපි හිතේ මවාගෙන අපි වැඩ කරලිවිල්ලා අපි ඒ සිහිනය සැබෑ කරගත්ත මිනිස්සු කියන එක තමුන්නාන්සේට අපි කියන්නට ඕනි. ඒක නිසා අපේ රට වෙනුවෙන් අපිට සිහිනයක්
තියෙනවා. බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු කාදර් මස්ථාන් මන්ත්‍රීතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව තලමිදාංගම උරුපිනර් අවර්ගලේ, இன்று யுத்தம் முடிந்து 10 வருடங்கள் கடந்த நிலையில் வடமாகாண மக்கள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருவது வரவேற்கத்தக்கதாகும். யுத்தத்துக்கு பிந்திய இன நல்லிணக்கம் என்பது உண்மை அறிதல், இழப்பீட்டு நடவடிக்கை மேற்கொண்டு மக்களை அனைத்து வசதிகளுடனும் குடியமர்த்துதல், நீதி விசாரணை செய்து அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கல், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எனும் 4 பிரதான அடிப்படைகளை கொண்டவையாகும். ஆனால் இவை சரியான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற கேள்வி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்கள் மத்தியில் இன்றும் எழுந்துள்ளது. ஏனெனில் இந்த பிரதேசங்கள் இன்று வறுமை கூடிய பிரதேசங்களாக மாறியுள்ளன. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் நாளாந்தம் உணவுக்காக கையேந்தும் நிலைக்கு திணிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக குடியமர்த்தப்பட்ட பல குடும்பங்கள் அடிப்படை வசதியில் கூட அற்ற சூழலில் அகதிகளாக கைவிடப்பட்டுள்ளனர். எனவே யுத்தத்துக்கு முன்னர் இந்த மக்கள் வாழ்ந்த சொந்த இடங்களில் அவர்கள் எவ்வாறு தமது விவசாயம், மந்தை மேய்ப்பு, சேனை பயிற்சிகை மற்றும் மீன்பிடி தொழில்களை செய்து வந்தார்களோ அதே வகையில் எவ்வித தடங்களும் இன்றி இன்னும் தமது வாழ்வாதார நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான சூழல் மீண்டும் உறுதி செய்யப்படல் வேண்டும். சிவில் நிலையில் உள்ள முஸ்லிம் தமிழ் சமூகங்களுக்கிடையில் காணி பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஊக்குவிக்கப்படல் வேண்டும். அவை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட வகையில் நடத்தப்படல் வேண்டும். பொதுவாக வன்னியை பொறுத்தவரையில் அரச காணிகள் முறையான முறையில் பரிந்துரைப்பு செய்யப்படுவதில்லை. மக்கள் ஒழுங்கான முறையில் குடியமர்த்தப்படவும் இல்லை. மன்னார் மாவட்டத்தில் எருக்கலம்பேட்டி பகுதியில் மீள்குடியமர்ந்த பாரிய காணி பற்றாக்குறை காணப்படுகிறது. இந்த நிலையில் 4,800 ஹெக்டேர் நிலம் பறவைகள் சரணாலயத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 1,000 ஹெக்டேர் மக்கள் காணிகளும் அபகரிக்கப்பட்டுள்ளது. திருக்கேதீஸ்வரர் மக்களின் காணிகள் தொல்பொருள் திணைக்கள நிலங்களாக பிரகடப்பட்டுள்ளது. சிலாவத்துறையில் 28 ஏக்கர் பொதுமக்கள் நிலமும், முள்ளிக்குளத்தில் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலமும் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதேபோல முசலி, உப்புக்குளம், நாந்தை, நெடுங்கேணி, புதுக்குடியிருப்பு போன்ற பகுதிகளில் மக்கள் உரிய வாழ்வாதார வழிகளின்றி கஷ்டப்படுகின்றனர். பயனாளிகள் தெரியும் போது நடைமுறைப்படுத்தப்படும் புள்ளி வளங்கள் நடைமுறைகளில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த புள்ளி வழங்கப்படும் முறைகளிலும் மறுசீரமைக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தொடர்ந்தும் எமது வன்னி மக்கள் இந்த வரவு செலவு திட்டங்கள் ஊடாக ஏமாற்றப்பட்டு வருகின்றமை இந்த பாராளுமன்றத்தில் அனுமதிக்க கூடாது. அதாவது மீள்குடியேற்ற நடவடிக்கைகளில் அவசரமாகவும் அவசியமாகவும் செய்யப்பட வேண்டிய விடயங்களுக்கு வருடாந்தம் சுமார் 60 பில்லியன் ரூபாய் நிதி தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த அமைச்சர் அவ்வாறான நிலைகள் இல்லாமல் சென்ற வருடம் 2 பில்லியன்களும் இந்த வருடம் கிட்டத்தட்ட 8 பில்லியன்கள் நிதி தான் ஒதுக்கப்படுகின்றமையினால் அந்த மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு என்ற அந்த அடிப்படையில் வந்து அந்த மக்களை உரிய முறையில் விரைவாக அந்த வேலையை செய்து முடிப்பதற்குரிய நீதி பற்றாக்குறை காணப்படுகின்ற மேதான் இங்கு காணப்படுகின்றது. யுத்த இடம்பெயர்வும் மீள்குடியேற்றமும் இந்த வரவு செலவு திட்டங்களை அலங்கரிக்கும் கலை சொற்களாக இருந்தாலும் அந்த மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படும் நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் எவ்வாறு மக்களை வலுவூட்டும் என்று நான் பிரதமரை கேட்கிறேன். சிலாவத்துறை, முள்ளிக்குளம் மற்றும் முசலி பிரதேசத்தில் அபகரிக்கப்பட்டுள்ள தனிநபர் காணிகளும் பொது பயன்பாட்டுக்கான நிலங்களும் உடனடியாக விடுவிக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். இன்று நான் 22 நாட்களாக இதற்காக முசலியில் சிலாவத்துறை மக்கள் போராட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த காணிகளை விடுவிக்குமாறு இதற்கு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு வழிமுறையை கையாண்டு இதற்குரிய தீர்வை மிகவும் விரைவாக பெற வேண்டும் என்று நான் இங்கு இந்த சபையில் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த வரவு செலவு திட்டத்தின் உண்மையான இலக்குகளை அடைவதாயின் முழு நாடும் ஒன்றிணைந்து உள்நாட்டில் வாழும் உரிமை மறுக்கப்பட்ட அனைத்து மக்களையும் பூர்ண வசதிகளுடன் குடியமர்த்தப்படுவதை முன்னுரிமைப்படுத்துவதுடன் தேசிய வர்த்தகத்தை பலப்படுத்தும் வகையிலாக பொருளாதார கொள்கையில் முன்வைக்கப்படல் வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, மீள்குடியேற்றம் நடைபெறும் முன்னர் அப்பிரதேச மக்களுக்கான வீதி போக்குவரத்து வசதிகள் விருத்தி செய்யப்படல் வேண்டும். யுத்தத்துக்கு முன்னர் மன்னார் மற்றும் முசல்லி பிரதேச மக்கள் இளவன்குளம் வீதியால் புத்தளம் செல்வதற்கு 1 மணித்தியாலம் நேரம் தேவைப்பட்டது. ஆனால் இன்று 40 வருடங்களின் பின்னர் அவர்கள் புத்தளம் வருவதாயின் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது. அதாவது எமது முன்னோர்கள் வில்பத்து தேசிய பூங்காவின் கரையோர வீதியை பல 100 வருடங்களாக, அதாவது 1938 வில்பத்து தேசிய வனமாக பிரகடனப்பட முன்னரே இந்த வீதியை பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் இன்று அந்த உரிமையும் பறிக்கப்பட்டுள்ளதுடன் மழைக்காலத்தில் வில்பத்து வீதி போக்குவரத்து முழுமையாகவே தடைபடுகின்றமையினால் இப்பிரதேச மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தேசிய திட்டமிடல் அமைச்சு இவ்வாறான முதன்மை பிரச்சனைகளை முன்னுரிமைப்படுத்தி அவசரமானதும் நிலையானதுமான தீர்வை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும். இந்த வில்பத்து வீதி அபிவிருத்தி செய்யப்படும் இடத்து முசலி மன்னார் மாத்திரமல்ல, யாழ்ப்பாண போக்குவரத்து சீர் செய்யப்படுவதுடன் தேசிய சுற்றுலா பயணத்துறை அபிவிருத்தியிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது காணக்கூடியதாக இருக்கும். அதேபோல இயற்கை வளங்கள் நிறைந்த புத்தள மாவட்டத்தை அருவக்காடு திண்மக்கழிவு திட்டம் ஊடாக ஒரு தரிசு நிலமாகவும் துர்நாற்றம் அடிக்கும் சாக்கடையாகவும் மாற்றும் அரசின் முயற்சி மீது புத்தள மாவட்ட மக்கள் சார்பாக எனது எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்வதுடன் அரசு அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இந்த சபையில் கூறிக்கொள்கிறேன். நுழைச்சோலை அனல் மின் நிலைய நச்சு கழிவுகள்
கரும் அன்றைத்துமே
கழிவுகள் மூலம் மாசடைந்துள்ள புத்தள மாவட்டத்தை மனித வாழ்வுக்கு பொருத்தமற்ற இடமாக மாற்ற வேண்டாம் என்று கௌரவ பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மீள்குடியேறிய மக்களின் வீட்டுத் திட்ட பிரச்சினை தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இதற்கு விஞ்ஞான ரீதியான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படல் வேண்டும். பிராந்திய ரீதியான மேன்முறையீட்டுக் குழுவோடு அமைச்சு மட்டத்திலான அல்லது தேசிய மட்டத்திலான மேன்முறையீட்டு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி சுதந்திரமான நீதியான பக்கசார்பற்ற வினைத்திறன் மிக்க செயல்பாட்டுக்கு வழிவகுக்க வேண்டும். கௌரவ பிரதமர் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட வடக்கு மக்கள் சார்பாக விசேடமாக வன்னி மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தும் மன்னார் முல்லைத்தீவு வவுனி ஆகிய மாவட்டங்களின் மக்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். நன்றி.
ஸ்துதி.